வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ கோத்தகிரி 90.4. இன்றைய மலையரசு சுகமா நிகழ்ச்சியில் சக்கரை நோயை பற்றி குறிஞ்சிப்பு குழுவினர் பேச வந்திருக்காங்க. அவங்க அப்படி என்ன பேச போறாங்கன்னு கேட்கலாமா? நேர்களே, சக்கரை நோயை பற்றி நேர்கள் அனுப்பிய கேள்விகளுக்கு உங்கள் கேள்வி பதில் உமா அவங்க கேள்விகளுக்கு தகுந்த பதில்களை சொல்ல வந்திருக்காங்க. வாங்க நேயர்களே, அது என்ன கேள்வி என்ன பதில்னு தெரிஞ்சுக்கலாம்.
நேயர்களே, நான் உங்கள் என் கேள்விக்கு என்ன பதில் உமா. இன்னைக்கு நேயர்களிடத்திலிருந்து நிறைய கேள்விகள் வந்திருக்கு. இல்லை, சக்கரை நோயை பற்றி நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன கேள்வி, அதுக்கான பதில் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இன்றைக்கு வந்திருக்க நிறைய கேள்வியில் முதல் கேள்வி என்னன்னா, சிறுநீரை மட்டுமே பரிசோதனை செய்துவிட்டு நீரிழிவு நோய் இல்லை என்று கூற முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பதில் நாம் தெரிஞ்சுக்கலாமா?
சிறுநீரை மட்டும் பரிசோதனை செஞ்சு பார்த்துட்டு நீரழிவு நோய் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சிறுநீர் பரிசோதனை செஞ்சுனா ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸின் அளவு வந்து நமக்கு தெரிஞ்சுக்க முடியாது, அது சரியா இருக்கா இல்லையான்னு. அது மட்டும் இல்லாமல் அந்த நீரழிவு நோய் இருந்துச்சுன்னா அதோட தன்மை எவ்வளோ வந்து மனுஷங்களை தாக்கியிருக்குன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது.
அடுத்த கேள்வி என்னன்னா, ரத்த தானம் பெறுவதால் நீரழிவு நோய் ஏற்படுமான்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இது நல்ல கேள்வி தான். ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து ரத்த தானம் கொடுக்கறதுக்கு முன் வராங்க. அவங்க நீரழிவு நோயாளியாக இருந்தால் அவங்க கொடுக்கலாமா வேண்டாமான்றது தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமான ஒரு கேள்வி தான்.
நீரழிவு நோயின்றது ஒருத்தர் இடத்துலேருந்து மற்றவங்களுக்கு பரவுற ஒரு தொற்று நோய் இல்லை. ஏன்னா இந்த நோய் வந்து நுண்கிருமியால் வந்து உண்டாகிறது இல்லை. பெரும்பாலும் நீரழிவு நோயில்லவங்க வந்து ரத்தத்தை பிற நோயாளிகளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஆனால் வந்து இந்த நோய் இருந்துச்சுன்னா அவங்களே ரொம்ப பலவீனமாக தான் இருப்பாங்க. அதனால வந்து அவங்க மற்றவங்களுக்கு ரத்தத்தை கொடுக்காமல் இருக்கிறதோ கொஞ்சம் நல்ல விஷயம்தான்.
நீரழிவு நோயில் ரத்தத்தில் குளுக்கோஸ் அதிகரிக்கிறது, இது நம் உடம்பிற்கு நல்லது தானே, ஆனால் ஏன் பல்வேறு உடல் பிரச்சனைகளும் ஏற்படுகின்றன கேட்டிருக்காங்க.
நம்ம உடம்புல இருக்க ரத்தத்தில் வந்து குளுக்கோஸ் அளவு அதிகரிச்சிச்சினாலும் நம்ம உடம்புல இருக்க எல்லா உறுப்புலையும் வந்து குளுக்கோஸோட அளவை அதிகரிக்கும். இப்படி அதிகரிக்கிறதுனால சிறிய இரத்த நாளங்களும் பெரிய இரத்த நாளங்களும் பாதிக்கப்படுது. இது மூலயமா இதயம், சிறுநீரகம், கண், இந்த மூணு உறுப்புமே வந்து ரொம்பவும் பாதிப்படையுது. அது மட்டும் இல்லாமல் அதிகமாக பாதிப்படையுதுன்னு சொன்னால் நம்ம கால் பகுதி தான் அதிகமாக பாதிப்படையுது.
நீரிழிவு நோயாளிகள் நிறைய அசைவ உணவு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க தானே, அப்போ அவங்க மீன் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதான்னு ஒரு நேர் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்.
மீன் வந்து நீரிழிவு நோய் இருக்கவங்க சாப்பிட்லாம். ஆனால் மீனில் வந்து புரதச்சத்து அதிகமாக இருக்குது, கொழுப்பு சத்து குறைவாக இருக்குது. நீரிழிவு நோயாளிகளை வந்து சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டும் மீன் உணவை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு புரதச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. இன்னும் நீங்கள் மீன் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் புரதச்சத்து அதிகமாகி ஆபத்தாகும்.
நீரிழிவு நோயாளிகள் கேரட் உண்ணலாமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன பதில்னு தெரிஞ்சுக்கலாம்.
நீரழிவு நோய் உள்ளவங்க வந்து கேரட் சாப்பிட்லான்னு ஃபுல்லாக சொல்ல முடியாது, ஓரளவுக்கு சாப்பிட்லாம். அது ஏன்னா கேரட்டில் வந்து பீட்டா கரோட்டின்ற வந்து சத்து வந்து அதிகமாக இருக்குது. இந்த பொருளை வந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு புற்றுநோய் வரதை வந்து ஃபஸ்ட்டு தடுக்கலாம். அதே நேரத்தில் இதில் ஓரளவு சர்க்கரை இருக்குது, அதனால வந்து இது குறைஞ்ச அளவு சாப்பிட்லாம். சர்க்கரை நோயாளி இருக்கவங்க வந்து ஓரளவுக்கு சாப்பிட்லாம். இதை வந்து கண்டிப்பாக வந்து நீரழிவு நோயாளிங்க இருக்கவங்க வந்து உணவில் வந்து ஓரளவுக்கு சேர்த்துக்கிட்டே வரலாம். ஃபுல்லாக தடுக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை, ஓரளவுக்கு வந்து உணவில் சேர்த்துக்கலாம்.
நம்மளுக்கு சர்க்கரை நோய் வந்துருச்சுன்னு தெரிஞ்சவுடனே சிகிச்சையை ஆரம்பிச்சிடணுமா இல்லை எப்படி மருத்துவரை போய் பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க.
ஒருத்தங்களுக்கு நீரழிவு நோய் இருக்குன்னு தெரிஞ்சவுடனே முதல்ல வந்து அதுக்கான டாக்டரை போய் தொடர்பு கொண்டு அதை சிகிச்சை மேற்கொள்ளணும். அந்த டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறது என்னென்னா, அந்த நோய் எப்படி வந்ததுன்னு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சொல்லுவாங்க. சர்க்கரை நோயின்றது ஒரு மனுஷனுக்கு வந்து பல காரணத்தினால வருது. இந்த நீரழிவு நோயிலே வந்து ரெண்டு வகை இருக்குது. அதில் முதல் வகை அப்படின்னா இன்சுலின் சுரப்பி வந்து குறைவாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இன்சுலின் ஊசி போட்டு ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்துவாங்க. ரெண்டாவது வகை நீரழிவு நோயின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷங்க உடம்புல வந்து இன்சுலின் வந்து அதிகமாக சுரக்கும். அப்படி அது சுரந்தாலும் அதோட செயல்பாடு வந்து குறைவாக இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு வந்து இன்சுலின் ஊசி போடாமல் மருந்து மூலயமா அதை கட்டுப்படுத்தலாம்.
அடுத்த கேள்வி என்னென்னா, நீரழிவு நோயாளிகள் கிழங்குகளை அறவே தவிர்க்க வேண்டுமான்னு கேட்டிருக்காங்க.
நீரழிவு நோய் இருக்கவங்க வந்து கிழங்கை வந்து சாப்பிடக்கூடாதுன்ட்டுலாம் இல்லை, அதில் முக்கியமாக வந்து மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி கிழங்குகளை அவங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஆல்ரெடி அதில் சக்கரை இருக்கும். ஏற்கனவே சக்கரை நோய் உள்ளவங்க இது சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அவங்க பாதிக்கப்படுவாங்க. முக்கியமாக வந்து கிழங்கு சாப்பிட்ணுன்னு விரும்புகிறவங்க வந்து உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு சாப்பிட்லாம். ஆனால் அதிகமாக எடுத்துக்காம ஓரளவுக்கு சாப்பாட்டுக்குள்ளே சேர்த்துக்கலாம்.
அடுத்த கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. இனிப்பு அதிகமாக சாப்பிட்டா சர்க்கரை வியாதி வருமானு கேட்டிருக்காங்க. எனக்கும் ரொம்ப நாளாக அந்த டவுட் இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு என்ன பதில் நாம் தெரிஞ்சுக்கலாமா?
நீரழிவு நோய் இருக்கவங்க வந்து இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்ட்டு இல்லை, ஆல்ரெடி அவங்களுக்கு நீரழிவு நோய் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வந்து இந்த இனிப்பு பொருளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நீரழிவு நோய் வராமல் இருக்கவங்க வந்து இனிப்பு சாப்பிட்லாம், ஆனால் வந்து எப்போதுமே வந்து இனிப்பை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இனிப்பு சாப்பிடும்போது நம்ம உடம்புல அந்த இனிப்பு போகும்போது ஜீர்ணிக்கப்படுது. அப்படி ஜீர்ணிக்கப்படுறதுனால குளுக்கோஸ் அளவு வந்து அதிகமாகும், ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸும் அளவு அதிகமாகும். நீரழிவு நோய் இருக்கவங்களுக்கு வந்து இந்த குளுக்கோஸோட அளவு அதிகமாகும் போது சர்க்கரை நோய் இருக்கும் இன்னும் அதிகமாயிட்டே தான் போகும் தவிர குறையாது. அதனால வந்து இனிப்பை வந்து ஓரளவுக்கு தவிர்க்கிறது நல்லது.
ஒரு சர்க்கரை நோயாளி உணவு மூலமாக நீரழிவு நோயை கட்டுப்படுத்த முடியுமான்னு கேட்டிருக்காங்க.
கண்டிப்பாக வந்து உணவு கட்டுப்பாட்டில் வந்து நீரழிவு நோயை கட்டுப்படுத்த முடியாது. அந்த மருத்துவர் சொல்கிற மருந்து மாத்திரையை எடுத்துக்கிட்டு உடற்பயிற்சி நடைப்பயிற்சி எல்லாம் செஞ்சால் தான் அதை நம்ம ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும். அப்படியும் அவங்க உணவு மூலயமா தான் கட்டுப்படுத்த முடியும்னு நினைக்கிறவங்கெல்லாம் ஏதாச்சும் அபூர்வமாக நடந்தால் தான் உண்டு.
அடுத்த நேயர் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, நீரழிவு நோய் உள்ளவர்கள் அடிக்கடி சாப்பிடலாமா, ஆனால் குறைவாக சாப்பிட வேண்டும் என்கிறார்கள், இது உண்மையான்னு கேட்டிருக்காங்க.
நீரழிவு நோய் உள்ளவங்க வந்து அடிக்கடி சாப்பிடலாம், ஆனால் வந்து குறைவாக தான் சாப்பிடணும். அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா அவங்க எடுத்துக்கிற சாப்பாட்டிலேருந்து கலோரின் வந்து அதிகரிச்சே போகும். நம்ம அதிகமாக கலோரின் எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல இருக்க இன்சுலின் வந்து அதிகமாக சுரக்க வேண்டியது வரும். அப்படி சுரக்கும் போது ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் வந்து அதிகரிக்கும். இது மூலமா வந்து சுகர் இன்னும் அதிகமாகத்தான் போயிட்டு இருக்கும், கம்மியாகாது.
அடுத்த நேயர் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, இந்த காலகட்டத்துக்கு ஏற்ப ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, நீரழிவு நோய் உள்ளவர்களுக்கு புற்றுநோய் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளதான்னு கேட்டிருக்காங்க. இது நிறைய பேர்த்துக்கு டவுட்டாக இருக்கு.
கண்டிப்பாங்க, நீரழிவு நோய் உள்ளவங்களுக்கு புற்றுநோய் வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன் சொல்கிறேன்னா, சமீபத்தில் வந்து கொரியாவில் நடத்தப்பட்ட ஆய்வில் வந்து இது கண்டுபிடிச்சிருக்காங்க. நீரழிவு நோய் வந்துச்சுன்னா இதய நோய், சிறுநீரக பாதிப்பு, நரம்பு பாதிப்பு, கண், முக்கியமாக கால் அதிகமாக பாதிக்கிற வாய்ப்பு இருக்குது.
அடுத்த நேரம் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, வயதானவர்கள் தான் நீரழிவு நோய் வருமானு கேட்குறாங்க.
இது ஒரு நல்ல கொஸ்டின் தான். நீரழிவு நோய் வந்து வயதானவங்களுக்கு தான் வருன்றது ஒரு தவறான கருத்து. ஏன்னா வந்து நீரழிவு நோய் வந்து இளம் வயதினர் கூட வரலாம். நீரழிவு நோய் வயதானவங்க வந்து எப்போதுமே ரெகுலர் செக்கப் எடுத்துக்கிறனால தான் அவங்களுக்கு என்னென்ன நோய் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் வந்து இளம் வயதினர் வந்து அப்படி இருக்கிறதில்ல. இளம் வயதினர் வந்து எப்போதுமே டெஸ்ட் எடுக்கும்போது முழு உடல் பரிசோதனை வந்து செஞ்சுக்கணும். அப்போ வந்து அவங்களுக்கு சுகர் இருக்கா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
அடுத்த நேரம் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, நீரழிவு நோயை முழுமையாக குணப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்.
நீரழிவு நோயை வந்து முழுமையாக கட்டுப்படுத்தவே முடியாது. ஆனால் அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு எவ்வளோ நாள் வேணாலும் உயிர் வாழலாம். ஆனால் இன்றைய காலத்தில் வந்து நீரழிவு நோயை வந்து முழுமையாக சரி பண்ணிடலாம் சொல்லி மனுஷங்களை ஏமாத்துறதுக்காக நிறைய விளம்பரம்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. சர்க்கரை நோயை வந்து முழுமையாக வந்து குணப்படுத்த முடியாது. நம்மளோட உடற்பயிற்சி, உணவு இது மூலமா வந்து அது கட்டுப்பாட்டுக்குள்ளே வேணால் நம்ம அதை வச்சுக்கலாம். நேர்களே, இவ்வளவு நேரமாக என் கேள்விக்கு என்ன பதில் உமா அவங்க மூலயமா சர்க்கரை நோயை பற்றி நேர்களின் கேள்விகளுக்கு பதிலை தெரிஞ்சுக்கிட்டோம் அல்லவா? அடுத்துதான் சில செய்தி துளிகளை தர நம்முடைய ரஞ்சினி அவங்க வந்திருக்காங்க, வாங்க கேட்கலாம்.
வணக்கம், நான் ரஞ்சினி. இன்னைக்கு சர்க்கரை நோயை பற்றி இப்போ இருக்க மக்கள் விழிப்புணர்வோட இருக்கணும்னு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க வந்திருக்கேன். மனுஷனோட ரத்தத்தில் சர்க்கரை அளவு இவ்வளோதான்னு இருக்க வேண்டும்னு மருத்துவ உலகம் வந்து கணிச்சு வச்சுருக்காங்க. அந்த அளவில் இருந்து சர்க்கரை கூடினாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. ஹைப்பர் கிளைசிமியா என்றும், அதுவே குறைஞ்சா ஹைப்போ கிளைசிமியா அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே மனுஷ உடலில் ஓடுற ரத்தம் சர்க்கரையின் அளவு அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அது ஒரு சில அறிகுறிகளை நம்மளுக்கு ஏற்படுத்துது. அந்த அறிகுறிகளை வச்சு என்ன பாதிப்பு, என்ன குறைபாடு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலாவதா, தாகம் அதிகமாக இருக்கும், வாய் எப்போதுமே வறட்சியாக காணப்படும். அதுக்கு வந்து தண்ணி எவ்வளோதோ குடித்தாலும் வந்து தாகம் அடங்கின மாதிரியே இருக்காது. அடிக்கடி சிறுநீர் வர மாதிரியே இருக்கும். தண்ணீர் அதிகமாக நம்ம குடிக்காமே தான் இருப்போம், ஆனாலும் அடிக்கடி சிறுநீர் போகிற மாதிரியே தான் இருக்கும். சர்க்கரை அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா, இந்த மாதிரியெல்லாம் அறிகுறி இருந்துச்சுன்னா உடம்புல சர்க்கரையின் அளவு அதிகமாக இருக்குன்ட்டு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் சோர்வு, தலைவலி இதெல்லாம் ஏற்படும். சர்க்கரையின் அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா அடிக்கடி ரொம்ப தலைவலிக்கும், கண் வந்து மங்கலாக தெரியும், அந்த வாய்ப்பு கூட ஏற்படும். சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோதான் சாப்பிட்டாலோ அவங்க சாப்பிட்ட திருப்தியே இருக்காது, மறுபடியும் பசி எடுக்கிற மாதிரியே இருக்கும், ஏதாவது சாப்பிடணும் போலவே தோணும். அவங்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் குடித்தாலும் உடல் வறட்சி ஏற்படும். நீரிழிவு நோய் இருக்கவங்க உடம்பு வறட்சி ஏற்பட்டாலே இது சர்க்கரை நோய்க்கான அறிகுறின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். திடீர்னு அவங்க எப்பொழுதும் இருக்கிற எடையை விட ரொம்ப கம்மியாயிருவாங்க. அப்படி எடை கம்மியானால் அவங்க உடம்புல ரத்தத்தின் சர்க்கரை அளவு வந்து அதிகமாக இருக்குது, அதுவும் ஒரு காரணமாகும். ரத்தத்தில் வந்து சர்க்கரையின் அளவு சரியாக இருந்தால் சிறுநீர் வந்து கரெக்டாக வெளியேறும். குளுக்கோஸ் வந்து சிறுநீரகமானது உறிஞ்சிட்டுக்க போகுது. அதனால் ரத்தத்தின் சர்க்கரையின் அளவு வந்து அதிகமாக இருந்தாலும் சிறுநீருடன் சேர்ந்து குளுக்கோஸ் வெளியேறும். இப்படி டாய்லெட்டில் நம்ம சிறுநீர் கழிச்சிட்டு வந்த பின்னாடி அந்த சிறுநீரில் வந்து எறும்பு வந்து அதிகமாக மொக்கும். அப்படி இருந்தால் இதில் சிறுநீரில் வந்து குளுக்கோஸின் அளவு வந்து அதிகமாக இருக்குன்ற அர்த்தம். உங்கள் உடம்புல என்ன பிரச்சனை அப்படின்றது உங்களை விட வேற யாராலும் அதை தெரிஞ்சிக்க முடியாது. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு உணவு சாப்பிட்றது மூலமாக மட்டும் நோய் தாக்கத்திலிருந்து வெளிவர முடியாது. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை 100 மில்லி தண்ணியில் நைட்டில் தூங்க போகிறப்போ ஊற வச்சுருங்க. அது காலையில் எடுத்து வெந்தயத்தை சாப்பிட்டு வந்தால் சர்க்கரையின் அளவு வந்து கட்டுப்பாட்டோடு இருக்கும். நம்ம தினமும் சாப்பிட்ற சாப்பாட்டில் உப்பு, மிளகு, தக்காளி சாறு தினமும் காலையில் எந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றில் சாப்பிட்டா கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். நம்ம தினமும் 8 பாதாம் பருப்பை தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்சோன்னே சாப்பிட்டோன்னா சர்க்கரையின் அளவு வந்து அதிகமாகாமல் இருக்கும். ஓட்ஸ், கொண்டக்கடலை, மாவு பொருள், நார்ச்சத்துள்ள பொருள் எல்லாம் சாப்பிட்டோன்னாலும் கட்டுப்பாட்டோடு வச்சுக்கலாம். நமது மூளை மற்றும் நரம்பு மண்டலம் இவன் வந்து சரியாக இயங்கணும்னா அதுக்கு தேவையான சக்தி வேணும்னா குளுக்கோஸ் அளவு வந்து கரெக்டாக இருக்கணும். ரத்தத்தில் வந்து குளுக்கோஸ் வந்து ரொம்ப கம்மியாச்சுன்னா நம்ம மூளை நரம்பு மண்டலம் வந்து பாதிக்கப்பட்டு மயக்கமும் வந்துடும். இதோட அறிகுறி என்னென்னா, மயக்கம் வரக்கு முன்னாடி அதிக வியர்வை, உடம்பு நடுக்கம், படபடப்பு, உடம்பு ரொம்ப சோர்வு, அசதி, குழப்பமான மனநிலை, குளறிய பேச்சு, முகம் வெளுத்து போகிறது, ரெட்டை பார்வை, அதிக பசியும் ஏற்படும். இப்படி மயக்கம் வராமல் சர்க்கரை நோயை கட்டுப்பாடோடு வச்சுக்கணுன்னா குறைவான உணவுனா நம்ம சாப்பிட்றத விட எப்பொழுதும் கம்மியாக சாப்பிட்றதெல்லாம் இல்லை, அந்தந்த நேரத்தில் கரெக்டாக குறித்த நேரத்தில் சாப்பிட்றது தான். ஒரு நீரிழிவு நோயாளியாக இருப்பவங்க வந்து சாப்பிடாமல் விரதம் இருக்கிறனாலையும் இடைவேளை உணவு சாப்பிடாமல் இருக்கிறதுனாலையும் மயக்கம் ஏற்படுது. ஒரு நீரிழிவு நோயாளி வந்து இன்சுலின் போட்டு தாமதமாக சாப்பிட்றதுனால மயக்கம் ஏற்படுது. இது தாழ்நிலை சர்க்கரைக்கு போய் கோமா ஸ்டேஜுக்கு கூட போய் சாகிற அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த தாழ்நிலை சர்க்கரை நோய் இருக்கிறவங்க வந்து உடற்பயிற்சி வந்து செய்யக்கூடாது. நீண்ட நேரம் உடற்பயிற்சி செய்கிறதாலையும் வெறும் வயிற்றில் வாக்கிங்ஸ் போகிறதாலையும் மாத்திரை இன்சுலின் போட்டு உடற்பயிற்சி செய்கிறதுனாலையும் அது வந்து இரத்த சர்க்கரையை வந்து குறைப்பதாலையும் தாழ்நிலை சர்க்கரை நோய் வந்து ஏற்படுது. இதெல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தால் சர்க்கரை நோயையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கலாம். நீண்ட நாளும் ஆரோக்கியமாகவும் வாழலாம். இவ்வளவு நேரமாக சக்கரை நோயை பற்றி உங்ககிட்ட பகிர்ந்துக்க வாய்ப்பு தந்த ரேடியோ கொத்தகிரிக்கு நன்றி.
நேர்களே, இவ்வளவு நேரமாக திருமதி ரஞ்சினி அவங்க சக்கரை நோயை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அடுத்ததா, சக்கரை நோயாளிகளுக்கு முக்கியமாக ஏற்படுது மயக்கம்தான். அந்த மயக்கம் வந்து எப்படி வருது, எதனால் வருதுன்னு ரெண்டு பேர் பேச வந்திருக்காங்க, வாங்க கேட்கலாம்.
சக்கரை நோயாளிகளுக்கு முக்கியமாக வருதுன்னு சொன்னால் எங்கே போனாலும் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அந்த மயக்கம் ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று இன்சுலின் மயக்கம், இன்னொன்று நீரிழிவு மயக்கம். இந்த ரெண்டு மயக்கத்துக்கும் இடையே என்ன வேறுபாடுன்னு பார்க்கலாம்.
சக்கரை ரத்தத்தில் அளவுக்கு மீறி போகும்போது வர மயக்கம் தான் நீரிழிவு மயக்கம்.
இன்சுலின் ஊசி போடாமல் வர மயக்கம் தான் இன்சுலின் மயக்கம். ஒரு நீரிழிவு நோயாளிக்கு மயக்கம் வந்துச்சுன்னா முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, சக்கரை கொடுத்தோன்னா இல்லைன்னா சாக்லேட் கொடுத்து அவங்க 15 நிமிஷத்துக்குள்ளே எந்திரிச்சிட்டாங்கன்னா அது நான் தான் இன்சுலின் மயக்கம். அப்படி சக்கரை கொடுத்தோ இல்லை ஸ்வீட் சாப்பிட்டோ அவங்க வரலன்னா அது நீரழிவு மயக்கம்.
அதுதான் நான் எல்லாருக்குமே மெதுவாக தான் வருவேன், நான் வந்தேன்னா ரொம்ப நாள் இருப்பேன், அதுதான் நான் நீரழிவு மயக்கம்.
இன்சுலின் மயக்கம் திடீர்னு ஆரம்பிக்கும், அவ்வளோதான்.
நான் அதிகமாக யார் யார் சாப்பிட்றாங்களோ அவங்ககிட்டலாம் நான் வருவேன், நான் தான் நீரழிவு மயக்கம்.
யாரெல்லாம் குறைவாக சாப்பிட்றாங்களோ அவங்கக்கிட்ட தான் வருவேன், அதுதான் நான் இன்சுலின் மயக்கம்.
இந்த இன்சுலின் இருக்குல்ல, அதை நான் சரியாக போட்டுக்காத போது வர்றது தான் நான் நீரழிவு மயக்கம்.
என்ன அதிகமாக போட்டுக்கும் போது வர்றது தான் நான் இன்சுலின் மயக்கம்.
நீரழிவு நோய் இருக்கவங்களுக்கு அதிகமாக கட்டி உண்ணு காயம் ஏற்படும் போது வர்றது தான் நான் நீரழிவு மயக்கம்.
அவங்களே பாவம், கட்டியாலையும் காயத்தாலையும் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அப்புறம் நாமையே வரணும், நான் வரமாட்டேன், அதுதான் நான் இன்சுலின் மயக்கம்.
அதிகமாக தாகம் எடுக்கும் ஆனால் பசியும் இருக்காது, அதுதான் நான் நீரழிவு மயக்கம்.
அதிகமாக தாகம் இருக்காது, பசி அதிகமாக இருக்கும், அதுதான் நான் இன்சுலின் மயக்கம்.
நீரழிவு நோய் இருக்கவங்களுக்கு வாந்தி வர மாதிரியே நான் உணர்வு தூண்டுவேன், அதுதான் நான் நீரழிவு மயக்கம்.
எனக்கு வாந்தினாலே பிடிக்காது, நான் வரவே மாட்டேன், அதுதான் நான் இன்சுலின் மயக்கம்.
நீரழிவு நோய் இருக்கவங்களுக்கு தோலெல்லாம் வறண்டு போய் இருக்கும், பார்வை வந்து மங்கின மாதிரி இருக்கும், அதுதான் நான் நீரழிவு மயக்கம்.
நான் யார் தோலையும் வறண்டு போக செய்யாமல் ரொம்ப வியர்வையை கொடுப்பேன், அது மட்டும் இல்லை பார்வையில் ரெண்டு ரெண்டாக தெரிய வைப்பேன், அதுதான் நான் இன்சுலின் மயக்கம்.
நீரழிவு நோய் இருக்கவங்களுக்கு நார்மலாக மூச்சு விடுறத விட அதிகமாக மூச்சு விடுற மாதிரி நான் பண்ணுவேன், அதுதான் நான் நீரழிவு மயக்கம்.
நான் அவங்கள கஷ்டப்படுத்தவே மாட்டேன், சாதாரணமான சுவாசத்தை தான் கொடுப்பேன், அதுதான் நான் இன்சுலின் மயக்கம்.
நீரழிவு நோய் இருக்கவங்களுக்கு மயக்கம் வரும்போதெல்லாம் மன நிலை கொள்ளாத மாதிரி பண்ணிட்டு சுயநிலைவில் நிதானமாக வச்சிருப்பேன், அதுதான் நான் நீரழிவு மயக்கம்.
நான் அவங்களுக்கு மயக்கத்தை கொடுக்கும்போது யாரை பார்த்தாலும் எரிச்சல் வர மாதிரி பண்ணுவேன், சுயநினைவே இல்லாத மாதிரி பண்ணிடுவேன், அதுதான் நான் இன்சுலின் மயக்கம்.
நீரழிவு நோய் இருக்கவங்களுக்கு சிறுநீரை பரிசோதிக்கும் போது பார்த்தா சர்க்கரை இருக்கும், இதுதான் நான் நீரழிவு மயக்கம்.
சிறுநீரில் சர்க்கரை இருக்காது, அதுதான் நான் இன்சுலின் மயக்கம்.
நான் ஒருத்தங்கிட்ட வந்துட்டேன்னா இன்சுலினோ இல்லைன்னா மற்ற சிகிச்சை கொடுத்தாதான் அந்த மனுஷங்க வந்து மயக்கத்துலேருந்து தெளிவாங்க, அதுதான் நான் நீரழிவு மயக்கம்.
நான் ஒருத்தங்க ஸ்வீட் கொடுத்தாலே முழிச்சிடுவேன், அதுதான் நான் இன்சுலின் மயக்கம்.
நான் ஒருத்தங்கிட்ட வந்துட்டேன்னா அவங்க எவ்வளோ சிகிச்சை எடுத்துக்கிட்டாலும் நான் நிதானமாக தான் அவங்களுக்கு மயக்கமே தெளிவு வைப்பேன், அதுதான் நான் நீரழிவு மயக்கம்.
நான் ஒருத்தங்கிட்ட வந்துட்டேன்னா அவங்களுக்கு தேவையான ஸ்வீட் கிடைச்ச உடனேவே அவங்க மயக்கத்தை தெளிய வச்சிருவேன், அதுதான் நான் இன்சுலின் மயக்கம்.
நேர்களே, இவ்வளவு நேரமாக நீரழிவு மயக்கம் இன்சுலின் மயக்கம் உள்ள டிஃப்ரெண்ட்டை பார்த்தீங்களா? நீரழிவு மயக்கமும் இன்சுலின் மயக்கமும் என்னென்ன பேசிக்கிட்டாங்க நீங்களே கவனிச்சிங்களா? இனியாச்சும் எல்லாருமே உஷாராயிருங்க நேர்களே, இதிலிருந்தே நிறைய விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். நேர்களே, அடுத்ததாக ஒரு சிறு நாடகத்தை கேட்போமா?
எங்க ராணி இவ்வளோ சீக்கிரமா போற? கொஞ்ச நேரம் நில்லிடி, நானும் வரேன்.
இல்லை உமா, இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அவசரமா போயே ஆகணும். நீ வேணா பின்னாடி வா.
அவ்வளோ சீக்கிரம் எங்க ராணி போற? எனக்கு தெரியாம அப்படி என்ன வேலை செய்யற?
ஐயோ உமா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சரி சொல்றேன் கேளு, எனக்கு சுகர் இருக்கு தெரியுமா?
ஐயோ என்னடி சொல்ற, உனக்கு சுகர் இருக்கா? என்கிட்ட சொல்லவே இல்லை.
எனக்கு சுகர் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லடி. நம்ம ஊர்ல இன்னைக்கு சுகருக்கான விழிப்புணர்வு முகாம் நடத்துறாங்க. அந்த விழிப்புணர்வுல சுகர் இருக்கவங்க எல்லாம் எப்படி உணவு கட்டுப்பாடோட இருக்கிறதுன்னு பத்தி பேச போறாங்க. நான் அதை கேட்க போறேன். நீ வந்தாவா வராட்டி போ, நான் அதுக்கு போயே ஆகணும். நான் போறேன், போ.
ஏய் இரடி, நானும் வந்துடுறேன். வரே இரடி, நின்னுடி.
ஆவா, நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரம் போகலாம். அவங்க ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிட்டு போறாங்க. நான் அப்பவே சொன்னால மாமா, சீக்கிரம் வானுப்பார். ஃபுல்லா கூட்டம் ஆயிடுச்சு, சீட்டே இல்லை. இப்ப நம்ம எங்க தான் போய் உட்காரது?
ஏ கவலைப்படாம வாடி ராணி, அங்கதான் ரெண்டு சீட் இருக்குல்லடி, அங்க போய் உட்காந்து அவங்க என்ன சொல்றாங்கன்றத கேட்கலாம் வா.
இங்க அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நாம என்ன பேச போறோம்னா, சர்க்கரை நோய் பற்றிய விழிப்புணர்வுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஏன்னா இப்ப நிறைய பேர்த்துக்கு சர்க்கரை வந்திருக்கு, ஆனா அதுக்கான விழிப்புணர்வு இருக்கானா? இல்லை. அதனால தான் இந்த நோயே நம்ம நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கு முக்கியமானது நம்ம நாட்டில் வந்து உணவு கட்டுப்பாடு. நம்ம உணவு கட்டுப்பாடு வந்து முன்னோர்கள் கரெக்டாக செஞ்சு வச்சுட்டு போனாங்க, ஆனால் இவங்க கரெக்டாக நம்ம யாருமே அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. அதனால தான் இந்த வியாதி வந்து நம்ம நாட்டில் நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கு. அதை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணுன்னா என்னென்ன உணவு முறையை சாப்பிட்ணுன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி, மனிதருக்கு பல பல காரணங்களால் இந்த நோய் வந்து உண்டாகுது. ஆனால் நோய் தீர்க்கும் சிகிச்சையையும் மருந்துகளும் நம்ம நாட்டில் இருக்கிறவங்க தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஆனால் அதை நாம் வந்து நோய் வந்த பிறகு தான் அது மருந்து கொடுக்குறோமோ தவிர, நோய் வரக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்றது நம்ம யாருமே யோசிக்கிறதில்ல. அதனால தான் இப்போ நாட்டில் நிறைய பேர்த்துக்கு நோய் வருது. இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் எடுத்துக்கிட்டோன்னா உணவு முறை தான். உணவு முறையை கரெக்டாக கடைபிடிச்சிட்டு வந்தோன்னா நாம் வந்து இந்த நோய்க்கு ஆளாக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் நான் இதை இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நம்ம தமிழருக்கு தான் நோயை விரட்டும் சக்தியான உணவே இருக்குது. ஆனால் நம்ம யாரும் அதை கடைப்பிடிச்சி நோயை விரட்டுறதே இல்லை. நீரிழிவு நோயாளிகள் வந்து ரொம்ப முக்கியமாக இனிப்பான பலரசங்களையும் மசியல்களையும் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. ஏன்னா நிறைய ஃப்ரூட் சாப்பிட்டாலும் இல்லைன்னா காய்கறிகள் சாப்பிட்டாலும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எது வேண்டான்னு சொல்கிறோமோ அதை தான் முதல்ல போய் சாப்பிடுவாங்க. குறிப்பாக அவங்க காய்கறி மசியல் எது எது சாப்பிடக்கூடாதுன்னா, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஆனால் அவங்க முக்கியமாக சாப்பிட வேண்டிய பொருள் என்னென்னா, முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், முள்ளங்கி, தக்காளி, வெள்ளரிக்காய், கீரை வகையில் எல்லா கீரையும் நம்ம சாப்பிட்லாம். கீரையில் இல்லாத சத்து வேறு எதுலேயுமே கிடைக்காது நம்மளுக்கு. நீரிழிவு நோயாளிகளில் அசை உணவை சாப்பிட்றவர்களாக இருந்தால் மிக முக்கியமாக தவிர்க்க வேண்டியது கோழிக்கறி, முட்டை, ஆட்டிறைச்சி. அதுலேயும் முட்டையில் வந்து அதில் இருக்க மஞ்சக்கரு தவிர்த்துட்டு வெள்ளைக்கரு தான் நீங்கள் சாப்பிட்ணும். அதுவும் ஆம்லேட் போட்டு நல்லா வெங்காயம் போட்டுலாம் சாப்பிடக்கூடாது. வேக வச்சு அந்த வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிட்டு மஞ்சக்கரு வேற யாருக்காவது கொடுத்துடலாம். நீரிழிவு நோயாளிகள் வந்து காஃபி, தேநீர்னு சொல்லிட்டு நிறைய குடிக்கக்கூடாது. டீ காஃபிக்கு பதிலாக அவங்க மோர், எலுமிச்சப்பழ ரசம் இதெல்லாம் குடித்தா நல்லது. அதுலேயும் காஃபிக்கு பதிலாக தேநீர் எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. நீரிழிவு நோயாளிகள் வந்து குறிப்பாக வந்து தவிர்க்க வேண்டிய உணவுன்னு பார்த்துக்கிட்டா, நிலக்கடலை, முந்திரி போன்றவற்றை எப்போதுமே சாப்பிடக்கூடாது. மரவள்ளிக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு இதே சாப்பிடவே கூடாது. அவங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பச்சைப்பட்டாணி, பீன்ஸ், கேரட் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நீரிழிவு நோயாளிகள் வந்து விரதம் இருக்கிறதும் விருந்து சாப்பிட்றதும் ரெண்டுமே அவங்களுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா விரதம்ன்றது வயிற்று பட்டினி போட்டும் இருக்கக்கூடாது, விருந்துன்னு சொல்லிட்டு நல்லா மூக்கு பிடிக்கவும் சாப்பிடக்கூடாது. ரெண்டுமே அவங்களுக்கு வந்து ரொம்ப டேஞ்சரான விஷயம். ஏன்னா இது பண்ணும்போது அவங்களுக்கு வந்து தாழ்நிலை சுகர் ஏற்பட்டு கோமாக்கு போய் மரணம் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு வந்து உணவு கட்டுப்பாட்டு முறையை சொன்னேன். அடுத்த டைம் இதே இடத்துல இதே முகாம் நடக்கும்போது நீரிழிவு நோயாளிகளுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயத்த நான் பகிர்ந்துக்கிறேன்.
நேர்களே, இவ்வளவு நேரமாக நீங்கள் சர்க்கரை நோயை பற்றி என் கேள்விக்கு என்ன பதில் திருமதி உமா மற்றும் திருமதி ரஞ்சினி அவர்களின் விழிப்புணர்வு செய்திகள் மற்றும் உணவு கட்டுப்பாட்டு முறைகள் ஆகியவற்றை கேட்டோம் அல்லவா? எங்களோடு இணைந்திருங்கள் ரேடியோ கோத்திகிரி 90.4.